إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وحذرها عن البدع وجاهد في الله حق جهاده لتكون كلمة الله العليا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال الله تعالى إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة وقال الصلاة مفتاح الجنة أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் திருநாமத்தால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அந்த நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லவர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டினேன். பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வைத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமா நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலி தருவானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்த மாதத்தை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அடைந்திருக்கிறோம். ரஜபுடைய மாதம் பிறந்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. يا الله நம்மிடம் வந்திருக்கக்கூடிய ரஜபுடைய மாதத்திலும் அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கெல்லாம் நீ அருள் பாலிப்பாயாக, பரக்கத் செய்வாயாக. புண்ணியங்கள் பல பூத்து புழுங்குகின்ற அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோத்தி இரவெல்லாம் நின்று வணங்கி ரமலானுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே அடைந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீ தருவாயாக என்று கண்மணியா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபுடைய தலைப்பறை தென்பந்த முதல் நாள் கொண்டு ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற வரைக்கும் இரவிலும் பகலிலும் துஆக்களின் போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த துஆவை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதிகமாக பாவம் செய்ய தெரிந்த எங்களுக்கு அந்த பாவத்தை தொடர்ந்து அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்து இஸ்திக்ஃபார் செய்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நேரம் இல்லை, அல்லது ஏனோ தானோ என்று பாவம் செய்த நாம் அதில் கவனஹீனமாக இருந்து விடுகிறோம். குறுகிய காலத்தை இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நம் முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய சமூகத்தை போன்று பல நூற்றாண்டு ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல இந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுளும் வாழ்க்கையும். சுமாராக ஒரு 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்று நபிகளார் அவர்களே தன்னுடைய வாயினால் சொல்லி தந்த ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அதற்குள் எத்தனை நோய் நம்பலங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மன நிம்மதி இல்லாத பித்தலாட்டங்களும் குழப்பங்களும் இந்த 60-70 ஆண்டு வாழ்க்கைக்குள். இந்த சமூகத்தின் மீது இரக்கம் உள்ள ரஹ்மான் சில காலங்களையும் சில இடங்களையும் சில நேரங்களையும் இந்த சமூகத்தினருக்கு அல்ல பாக்கியமாக வாய்ப்பாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறார். இப்படியான நேர காலம் வருகின்ற நேரத்தில் சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்துகின்ற சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறார். சந்தர்ப்பங்கள் வருகின்ற நேரத்தில் அதனை நன்மைகளாக சாதகமாக அமைத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் இவைகளை எல்லாம் எங்களுக்கு சாதகமாக ஒரு காலத்தை நேரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஆண்களை விட பெண்கள் அதிகமான நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாராந்தம் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோன்பு பிடிக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய அதிகமான இஸ்லாமிய பெண் மக்கள் பழகி இருக்கிறார்கள். மாதாந்த முறை 13, 14, 15 போன்ற வெள்ளை நாட்களிலும் அதிகமான இஸ்லாமிய பெண் மக்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஆண்களை பார்க்கிலும் பெண்கள் அதிகமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். வரவேற்கத்தக்கது. பெண்களோடு மட்டுமல்ல, இது மட்டுப்படுத்த வேண்டியது. பாடசாலைக்கு வேக்கை தூக்கிக் கொண்டு புத்தகத்தை சுமந்து செல்லுகின்ற என்னுடைய மகனும் என்னுடைய மகனும் நோன்பாளியாக அவன் செல்ல வேண்டும் திங்கட்கிழமை பொழுது. வியாழக்கிழமை அடைகின்ற நேரத்திலே அவன் பஜ்ர் தொழ வேண்டும். சுன்னத்தான நோன்பை நோற்றவளாக பஜ்ருடைய தொழுகை தொழ வேண்டும். பாடசாலைக்கு செல்லுகின்ற நேரத்தில் சுன்னத்தான நோன்போடு என்னுடைய மகனும் பாடசாலைக்கு செல்லுகின்ற ஓர் இஸ்லாமிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும். நேற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த மனிதன் இன்று நோயாளியாக இருக்கிறான். இன்று நோயாளியாக இருக்கக்கூடியவன் நாளை நேரத்திலே அவன் மரணித்து மண்ணறைக்கு செல்லுகின்றான். நோய் என்பது இன்று வயது வித்தியாசம் இல்லாமல் பிறந்த குழந்தை முதல் வயோதிபர்கள் வரைக்கும் இன்று அனைவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகள் பல பேர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், நன்றாக ஆடை அணிந்திருக்கிறார்கள், முகமலர்ச்சியோடு பேசுகிறார்கள், சிரிக்கிறார்கள், காரியமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு வார்த்தை வாய்விட்டு மனம் திறந்து பேசினால் அவர்களிடத்தில் இருக்கின்ற நோய்களும் நொம்பலங்களும் பிணிகளும் அப்படியே பட்டியலிடப்படுகின்ற ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் கிடையாது, மனிதனுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் கிடையாது.
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த உலகத்துடைய குறுகிய கால வாழ்க்கை எப்படி தெரியுமா? நீ காலை நேரத்தை அடைந்தால் இன்று மாலை நேரத்திலே நான் உயிரோடு இருப்பேன் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். மாலை நேரத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? நாளை காலை நான் இருப்பேன், நாளை காலை இந்த விடயத்தை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்று யாருக்கு நீங்கள் வாக்குறுதி அளிக்காதீர்கள். நாளை காலை நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள், அல்லது இந்த பூமியில் இருந்து நீங்கள் அகற்றப்படுவீர்கள். குறுகிய கால வாழ்க்கை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய நாள் ரஜபுடைய 27 நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தன்னின் பக்கமாக அழைத்த நாள், அல்லாஹ் தன்னுடைய ஹபீபோடு நேரடியாக பேசிய நாள், இந்த சமூகத்தினருக்கு தொழுகை வழங்கப்பட்ட நன்னாள். இதனால் தான் கண்மணியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொன்னார்கள். மிஅராஜுடைய பயணம், விண்ணுலக யாத்திரை நிறைந்த பயணம், புகாரியில் எழுதப்பட்டிருக்கின்ற நீளமான ஹதீஸை இஸ்லாமிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ். எவ்வாறான ஒரு பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்று மேற்கொண்டார்கள் என்பதனை புகாரியில் வருகின்ற நீளமான ஹதீஸ் இந்த சமூகத்தினருக்கு நபிகளாருடைய விண்ணுலக யாத்திரையை சொல்லிக் காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே நபி அவர்கள் எந்த எந்த துஆக்களை எந்த சந்தர்ப்பத்தில் கேட்டிருக்கிறார்களோ அந்த துஆக்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கேட்கின்ற பழக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் நபி அவர்கள் என்ன என்ன சிறப்பான துஆக்களை கேட்டார்களோ, விசேடமாக நான் உங்களுக்கு ஏலவே சொல்லி காட்டிய அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான் என்ற துஆவை நாங்களும் கேட்க வேண்டும், எங்களுடைய மனைவிக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்கத்தை உண்டாக்குவான், எங்கள் தொழில்களிலே அல்லாஹ் நிம்மதியை தருவான், லாபத்தை தருவான், நிம்மதியான ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தருவான், நோய்களில் இருந்து அல்லாஹ் ஒரு ஷிஃபாவை நிவாரணத்தை தருவான், எங்களுடைய மனங்களிலே குடிகொண்டிருக்கக்கூடிய கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவான், எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு அல்லாஹ் உடலில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான். இன்னும் பல நன்மைகள் இதிலே நிறைந்திருக்கிறது, குவிந்திருக்கிறது. சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் முயல வேண்டும், முயற்சிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 52 வயது, இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில இடம்பெறுகிறது. அந்த ஒன்று நபியுடைய அன்பான மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய 52 வயதிலே வஃபாத் ஆகி விடுகிறார்கள். நபி அவர்களுடைய நுபுவத்தின் போது, நுபுவத்தை சுமந்த நபிகளாருடைய உள்ளமும் உடலும் நடுங்கிய போது, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு சிறந்த சிநேகிதியாக, ஒரு சிறந்த ஆலோசகராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்சாகம் அளித்து ஆறுதல் படுத்தி நபிகளாருக்கு உதவிக்கரம் நீட்டியவர்கள் தான் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபி அவர்கள் மதீனாவில் பிற்பட்ட காலத்தில் 9 மனைவிகளோடு வாழ்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அதிகமான பிரியம், அன்பு, பாசம் வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் எவ்வளவுதான் மனம் நிறைய அன்பு, பாசம், பிரியம் ஆயிஷாவின் மீது வைத்திருந்தாலும், இந்த விதவை பெண்ணாக கரம் பிடித்த ஹதீஜாவை அவ்வப்போது ரசூலுல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவார்கள். ஹதீஜாவை நபி அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரைக்கும் மறக்கவில்லை, மறக்கவும் முடியாது. அந்த ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய 52 வயதிலே வஃபாத் ஆகி விடுகிறார்கள். மனைவியை பிரிந்த துயரம், துக்கம், கவலை தாங்கிக் கொள்ள முடியாத ரசூலுல்லாஹ் காபாவு கருகாமையில் இருக்கின்ற ஹமீம் என்ற பகுதியிலே தன்னுடைய நேர காலத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த கவலையில் இருந்து விடுபடுவதற்கு முன்னால் நபிகளாரை சிறு வயதில் முதல் கொண்டு நீண்டகடிய நாட்களாக பராமரித்து அவர்களை வளர்த்து அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் வபாத் ஆகி விடுகிறார்கள். கவலைக்கு மேல் கவலை தோய்ந்த நபி அவர்கள் தன்னுடைய கவலையிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு நபி அவர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் தாபாவு கருகாமையில இருக்கின்ற ஹசீம் என்ற பகுதியிலே நபி அவர்கள் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இனம் புரியாத இதற்கு முன்பின் முகம் பழக்கமற்ற மூன்று மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து பார்த்தால் நபி அவர்கள் கண்மூடி உறக்கத்திலே இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய உறக்கம் எவ்வாறு தெரியுமா? வதனாம ஐனைஹி வலா யனாமு கல்புஹு. ரசூலுல்லாஹுடைய இரண்டு கண்கள் மட்டும்தான் தூங்கும் உறங்கும். நபிகளாருடைய உள்ளம் விழித்திருக்கும், நபிகளாருடைய உள்ளம் விழித்திருக்கும். எங்களுடைய தூக்கத்திற்கும் எங்களுடைய உறக்கத்திற்கும் நபிகளாருடைய உறக்கத்திற்கும் வித்தியாசத்தை நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாங்கள் உறங்கிவிட்டால் மரணித்த மையத்தை போல என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய வீடுகளிலும் எங்களை சூழ இருக்கின்ற பொருள்கள் கொள்ளையடிக்கப்பட்டாலும் அல்லது ஒரு சமயத்தில் எங்களுக்கு தான் கொலையற்றுத்தல் அல்லது உயிராபத்து வந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அப்படியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் தான் நாங்கள் உறங்குகின்ற உறக்கம். நபிகளாருடைய உறக்கம் எவ்வாறு? நபிகளாருடைய இரண்டு கண் விழிகளும் உறங்கிக் கொள்ளும், மூடிக்கொள்ளும், கல்வி விழித்திருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று மனிதர்கள் எனக்கு அருகாமையிலே வந்தார்கள். யாரும் ஒருவர் மற்றவரோடு பேசவில்லை, கதைக்கவில்லை. என்னை அப்படியே தூக்கி கொண்டு வடபகுதியிலே இருக்கின்ற அந்த ஜம்ஜம் கிணற்றின் பக்கமாக என்னை சுமந்து சென்றார்கள். அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த மூன்று மனிதர்களிடத்திலிருந்தும் அந்த ஒரு மனிதர் என்னுடைய உடம்பை அப்படியே பாரமேற்று பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள். கண் விழித்து பார்த்தேன், அந்த மனிதன் யார் என்று. அவர் வேறு யாரும் அல்ல, என்னிடத்தில் அதிகம் அதிகமாக வந்து செல்லுகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் அங்கே என்னை பாரம் எடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புகாரியில் எழுதப்பட்ட ஹதீஸ் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த தெளிவான புகாரியுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜம்ஜம் கிணற்று கருகாமலே பாரம் எடுத்த பொறுப்படுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய நெஞ்சை புலந்து கல்பை வெளியே எடுக்கிறார்கள். வெளியே எடுத்து ஈமானையும் ஹிக்மத்தையும் வைத்து நிரப்புகிறார்கள். நிரப்புவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹுடைய கல்பை உள்ளத்தை ஜம்ஜம் தண்ணீரினால் கழுவி சுத்தமாக்குகிறார்கள், தூய்மையாக்குகிறார்கள். சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தியதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளத்தை ஈமானை கொண்டும் ஹிக்மத்தை கொண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நிரப்பி அதே இடத்திலே கல்பை வைத்து தன்னுடைய கரத்தினால் அப்படியே தடவுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய உள்ளமும் நெஞ்சும் பழையவாறாக ஆகிவிட்டது. நபி அவர்கள் எழுந்தார்கள். புதிய உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு, சுறுசுறுப்போடு, தைரியத்தோடு நிற்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நெஞ்சி புலந்த கல்பு வெளியே எடுக்கப்படுகின்ற வரைக்கும் கல்பெல்லாம் குடிகொண்டிருந்த தன்னுடைய மனைவி, தன்னுடைய சிறிய தந்தையுடைய மரணத்துடைய கவலை எல்லாம் கல்பு பிளக்கப்பட்டு ஜம்ஜம் தண்ணீரினால் கழுவப்பட்டதன் பின்னால் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிகிச்சை, நபியவர்களா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தண்ணீர் பக்கமாக அழைப்பதற்காக அல்லாஹ் நபியுடைய கல்பை சுத்தப்படுத்துகிறான், நபியுடைய ஈமானியத்தை உறுதிப்படுத்துகிறான், நபியுடைய வருகையை அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே, இப்படியான பயணம் இருக்கிறது, நீங்கள் ஆயத்தமாகுங்கள். வெண்மையான ஒரு கோவேறு கழுதை, புறாக்க நின்ற வெண்மையான ஒரு கோவேறு கழுதை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலும் அதிலே ஏறுகிறார்கள். ஜம்ஜம் கிணற்று கருகாமையில் ஏறியவர்கள் கண்மூடி முழித்து பார்க்கிறார்கள். முஸ்லீம்களுடைய முதலாவது கிபிலாவாகிய பல அங்கே இருக்கின்ற பைத்துல் மக்தஸில் இருவரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். பல நபிமார்கள் ரசூல்மார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். வரவேற்கப்பட்ட நபி அவர்களுடைய இரண்டாம் கட்ட பயணம் பலஸ்தீனில் இருந்து இருக்கின்ற பைத்துல் மக்தஸில் இருந்து இப்பொழுது வானை நோக்கி புறப்பட வேண்டும். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்ற பயணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்.
سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير.
அல்லாஹுடைய அடியாராகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் மினல் மஸ்ஜிதில் ஹராம் மக்காவுடைய ஹரம் ஷரீஃபில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பைத்துல் மக்தஸ் வரைக்கும் அழைத்து சென்றான். இரவு நேரத்தில் ஒரு வினாடி பொழுது கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் அழைத்து சென்றானே அந்த இறைவன் சுபஹானல்லதி, அவன் தூய்மையானவன், அவன் ஆச்சரியமானவன். அந்த ரப்பல் ஆலமீன் தூய்மையானவன், அவன் ஆச்சரியமானவன், வியப்புக்குரியவன். கண்மூடி முழிப்பதற்கு முன்னால் தன்னுடைய அடியாரை அந்த இடத்திற்கு அழைத்து சென்றான். அந்த இடம் எப்படியான இடம்? பைத்துல் மக்தஸுடைய இடம் எப்படியான இடம்? அதனை தூள இருக்கின்ற அனைத்தையும் நாங்கள் புனித பூமியாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். அது பறக்க செய்யப்பட்ட புனித பூமியாக இருக்கிறது. எங்களுடைய அத்தாட்சிகள் நிறைந்து குவிந்து காணப்படுகிறது. அவர்களுக்கு காண்பிப்பதற்காக எங்களுடைய அபுத எங்களுடைய அடியாரை நாங்கள் அழைத்து சென்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக நீங்கள் என்ன என்ன பேசுகிறீர்களோ இவற்றை எல்லாம் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் எங்கே எங்கே நடந்து செல்லுகிறீர்களோ உங்களுடைய செயற்பாடுகளையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மிஅராஜுடைய பயணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டுகின்ற ஒரு ஆயத்து தான் இது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த பயணத்துக்கு தான் இரவு நேர பயணம் அல் இஸ்ரா என்று சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய இரண்டாவது பயணம் பைத்துல் மக்துஸில் இருந்து முதலாவது வானத்தை கடந்து ஏழாவது வானம் வரைக்கும் நபிகளார் அவர்கள் உயர்த்தப்படுகின்ற இரண்டாவது பயணம். இதுக்குத்தான் மிஅராஜுடைய பயணம் என்று சொல்லுவது. மிஅராஜ் என்றால் உயர்த்தப்படுவது, உயர்ந்து செல்லுவது. இந்த பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோடு அல்லாஹுடைய அதிசயத்தக்க சில சக்திகளோடு நபிகளார் அவர்கள் மேலே செல்லுகிறார்கள். முதலாவது வானத்தினுடைய கதவு மூடப்பட்டிருக்கிறது. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கதவை தட்டுகின்ற நேரத்தில் உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கிறது. யார் வந்திருக்கிறது என்று கேட்ட நேரத்தில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளை முஹம்மது வந்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்த்தி சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளிலே சாலிஹான என்னுடைய மகனே வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் சொன்னார்கள், வஹாதா அபூக, இவர் யார் தெரியுமா நபியே? இவர்கள் தான் உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள். அவர்கள் சலாம் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் அவருக்கு பதில் சொல்லுங்கள். நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். இரண்டாம் மூன்றாம் நான்காம் படியாக கட்டம் கட்டமாக ஒவ்வொரு வானத்தையும் அடைந்து கொண்டு செல்லுகிறார்கள். ஐந்தாவது வானத்திலே கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு சலாம் கூறி வரவேற்கிறார்கள். வரவேற்று விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள், நபியே, உங்களுடைய சமூகத்திற்கு என்னுடைய சலாத்தை எட்டி வைப்பீர்களா என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சலாத்தை இந்த சமூகத்தினருக்கு சுமந்து வந்து எட்டி வைத்திருக்கிறார்கள். சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபியே, அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கடமையாக்கப் போகிறான், தொழுகையை தரப்போகிறான். நானும் உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்தினருக்கும் என்னுடைய ஒரு ஹதியாவாக அன்பளிப்பாக ஒன்றை தருகிறேன், நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், தாருங்கள் நான் எடுத்து செல்லுகிறேன், கொண்டு செல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய சமூகத்திற்கு என்னுடைய வெகுமதி என்னுடைய அன்பளிப்பு என்ன தெரியுமா? سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم كلمة تمجيد மூன்றாம் கலிமா. எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு அழகாக மதரசாக்களில் பாடமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் என்ற தாலிமுடைய குர்ஆனை சுமந்து சென்றோமோ அன்று முதல் எங்களுடைய அது கல்விலும் பாடமாக இருக்கிறது. இந்த மூன்றாம் கலிமாவை இந்த சமூகத்திற்கு கொடுத்தவர்கள் கொடுத்து அனுப்பியவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய மண் வெறுமனே மண்ணால் நிறைந்திருக்கிறது, செடிகள் கொடிகள் பூங்கன்றுகள் மரங்கள் இயற்கை வளங்கள் இல்லாமல் அந்த சுவர்க்கத்துடைய மண் இருக்கிறது, அதனை இயற்கை வளமுள்ள மண்ணாக செழிப்புள்ள மரங்கள் செடிகள் நீங்கள் நாட்ட விரும்பினீர்களே ஆனால் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை ஒரு தடவை சொல்வீர்களே ஆனால் உங்களுடைய சுவர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படும், அது அலங்கரிக்கப்படும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமாவை இந்த சமூகத்தினருக்கு தந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த கலிமாவுடைய சிறப்பை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஏழு வானத்தையும் கடந்த நபி அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கிறார்கள். அல்லாஹுவை சந்தித்ததன் பின்னால் அல்லாஹு தஆலா 50 நேர தொழுகையை கடமையாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான், இது என்னுடைய ஹதியா, என்னுடைய அன்பளிப்பு, உங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் கொடுங்கள். 50 வக்த தொழுகை சுமந்து கொண்டு வருகிறார்கள் ரசூலுல்லா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வை சந்திக்க சென்றீர்கள், அல்லாஹ்வுடைய ஹதியா என்ன கொண்டு வருகிறீர்கள் சொன்னார்கள். 50 வக்த தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறார். என்னுடைய உம்மத், என்னுடைய சமூகம் சுமாராக 900,000 வருடங்கள் ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் கூட இந்த 50 நேர தொழுகையை தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். உங்களுடைய சமூகம் 60-70 ஆண்டுகள் ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களால் இதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது, அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்து கேளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரை பார்த்து சொன்ன நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் செல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா 5 வக்தை குறைத்தார்கள், குறைத்தான், 45 திரும்பி வருகிறார்கள், மீண்டும் அனுப்புகிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலும் 5 5 5 ஆக குறைக்கப்பட்டு கடைசியில் 5 நேர தொழுகையாக வந்தாச்சு. 45 வக்து தொழுகைகளை அல்லாஹ் குறைத்து விட்டான். இப்போது கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே, இந்த 5 வக்து தொழுகையும் உங்களுடைய உம்மத்துக்கு பாரம் தான், கஷ்டம் தான், செல்லுங்கள், குறைத்துக் கொண்டு வாருங்கள், அல்லாஹ் குறைத்து தருவான். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு மேலால் அல்லாஹ்விடத்தில் சென்று இன்னும் குறைத்து தருமாறு கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, இந்த 5 வக்து தொழுகையை நான் எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 நேர வக்து தொழுகையை இந்த பூமிக்கு இந்த சமூகத்தினர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சக்கராத்துடைய நேரத்தில் நபி அவர்கள் இருக்கிறார்கள். மனைவி மதீனத்துடைய மண்ணில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஓரிடத்திலே ஒன்று கூடி விட்டார்கள். முழு மதீனாவும் அமைதியாக இருக்கிறது. நபிகளாருடைய உயிர் தொண்டை குழியிலே ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நபிகளார் சக்கராத்துடைய நேரத்தில் ரொம்ப கஷ்டத்தோடு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்ற நபி அவர்களுடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் வருகிறது. வார்த்தைகள் தெளிவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகளாருடைய வாய் கருகாமையிலே காதை கொண்டு போய் கேட்கிறார்கள், நபி அவர்கள் என்ன பேசுகிறார்கள், என்ன கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த சில சில வார்த்தைகள் கடைசியாக நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா, என்னுடைய தொழுகை 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 என்ற இந்த தொழுகையின் மீது கவலைப்பட்டவர்களாகவே இந்த உலகத்திலிருந்து நபி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மிஹராஜுடைய பயணத்தின் போது அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தையும் காண்பித்தான், நரகத்தையும் நபிகளாருக்கு காண்பித்தான். ஒரு சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள், அதன் சுவர்கள் கண்ணாடிகளினால் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கற்களும் முத்துக்களால் அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. கண் குளிர்ச்சியால் அது இலங்கிக் கொண்டிருக்கிறது. முத்துக்களினால் அந்த சுவர்க்கத்துடைய மாளிகை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறார். அந்த கட்டிடத்திற்குள்ளே இருக்கின்றவர்களை வெளியே இருந்து பார்க்கின்றவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுகிறார்கள். உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே இருக்கின்றவர்கள் தெளிவாக விளங்குகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி மாளிகையை போன்று அது கட்டப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்த அந்த சுவர்க்கத்தை பார்த்த நபியவர்கள் ஜிப்ரீலிடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, இந்த சுவர்க்கம் இவ்வளவு அழகாக இருக்கிறது, இது யாருக்குரியது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சுவர்க்கத்து கற்கள் மட்டுமல்ல அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 700 மேற்பட்ட கண்ணழகிகளான அல்லாஹ் இந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மனிதன் யார் தெரியுமா? நீதிக்கோர் உமராக இந்த பூமியிலே நீதம் செலுத்த இருக்கின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குத்தான் இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். பிற்பட்ட காலத்திலே நபியவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், யார் யாரெல்லாம் தங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் மீது நீதமாக நியாயமாக நடந்து கொள்வார்களோ அதே போன்ற சுவர்க்கத்திற்கு தகுதியுள்ள மனிதனாக உமருக்கு கிடைக்கின்ற தராதரத்தை அந்தஸ்தை இந்த மனிதனுக்கும் அல்லாஹ் நாளை கியாமத்திலே கொடுப்பான், சுவர்க்கத்திலே கொடுப்பான் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நரகத்துடைய காட்சியை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சில மனிதர்களுடைய தலைகள் மீது பெரும்பெரும் கற்கள், பாராம் கற்களை போன்ற பெரும்பெரும் கற்களினால் கொண்டு வந்து சில மனிதர்களுடைய தலைகள் மீது அது போடப்படுகின்ற நேரத்தில் அந்த மனிதர்களுடைய தலைகள் அப்படியே சின்னா பின்னமாக நொறுங்கி விடுகிறது, சிதைந்து விடுகிறது, தலை உருக்குலைந்து விடுகிறது. அந்த கல் ஒரு பள்ளத்தை நோக்கி ஓடி செல்லுகிறது. இந்த மனிதனுடைய தலை பழையவாறாக ஒட்டிக்கொள்கிறது. ஓடி செல்லு பள்ளத்தை நோக்கி செல்லுகின்ற கற்களை சில பேர் சுமந்து வந்து மீண்டும் கொடுக்கிறார்கள். மீண்டும் இவனுடைய தலை அடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. மீண்டும் துடியாய் வலித்து அவன் வலி தாங்க முடியாமல் துடியால் வலித்துக் கொண்டிருக்கிறார். இவனுக்கு ஏன் இப்படியான அதாவது வேதனை கொடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் கேட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸான் சொல்லுகின்ற நேரத்தில் தொழுகையை பெரும் பாரமாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு தான் அவர்களுடைய தலைகள் இப்படியாக நொறுக்கப்படுகிறது, வேதனை அளிக்கப்படுகிறது. தொழுகையிலே மோசடி செய்தவர்கள், தொழுகையை பெரும் பாரமாக எடுத்துக்கொண்டவர்கள், அஸானுக்காக தொழுகைக்காக அஸான் சொல்லப்பட்டால் இதா காமு தொழுகைக்காக எழும்பக்கூடியவர்கள் சோம்பேறிகளாக தொழுகைக்கு வருவார்கள், உற்சாகம் இல்லாமல் தொழுகையிலே கலந்து கொள்ளுவார்கள். இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், ஹையால ஸலா ஹையால பலா, அல்லாஹ்வுடைய தொழுகையின் பக்கமாக விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய வெற்றியின் பக்கமாக விரைந்து வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் செவிடர்களைப் போல தொழுகைக்காக வராமல் ஆஜராகாமல் அவர்களுடைய வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்களே. யாரெல்லாம் தொழுகைக்குரிய நேரத்திலே தொழாமல் தொழுகைக்கு களவு போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்குத்தான் இப்படியான அதாவது வேதனை கொடுக்கப்படுகிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தொழுகையிலே மோசடி செய்யக்கூடிய மக்களுடைய அதாவை இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நரகத்தில் இன்னும் ஒரு காட்சியை நபியவர்கள் பார்க்கிறார்கள். சில மனிதர்களுடைய நகங்கள் மிகவும் நீளமானதாக கூர்மையானதாக இருக்கிறது. அந்த நகங்கள் இரும்பிலான நகங்களாக இருக்கிறது. அந்த கூர்மையான நீளமான இரும்பான நகங்களினால் அந்த மனிதர்கள் அவர்களுடைய முகத்தையும் அவர்களுடைய நெஞ்சையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவை கீறி கிழிக்கின்ற நேரத்திலும் நெருப்பில் விழுந்த புழுக்களை போன்று துடியாய் துடித்துக் கொள்ளுகிறார்கள். அவ்வளவு வேதனை வழியாக அவர்களுக்கு அதாபு கொடுக்கப்படுகிறது. ஏன் இவர்களுக்கு இவ்வாறான வேதனை அளிக்கப்படுகிறது என்று கேட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? மற்றவர்களை பற்றி புறம் பேசியவர்கள், போர் சொல்லி தெரிந்தவர்கள், மற்றவர்கள் கண்ணியமாக வாழ்ந்த மக்களை கண்கலங்க செய்தவர்கள், மானவங்கப்படுத்தியவர்கள், சமூகத்தில் அவர்களுடைய குறைகளை மறைமுகமான விடயங்களை நாலு பேருக்கு போட்டு காட்டியவர்கள், அவர்களை மானம் குறைத்தவர்கள், மானத்தை போக்கியவர்கள். இதனால் தான் இவர்களுக்கு இவர்களுடைய கைகளினால் அதாபு கொடுக்கப்படுகிறது என்று ஜிப்ராஹில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது காட்சி நபி அவர்கள் பார்க்கிறார்கள், பெரும் பாத்திரத்தில் கீழே நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறது, அதிலே ஆண்களும் பெண்களும் ஒரியானத்தோடு அந்த கொதி நீருக்குள்ளே கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருப்பு சுவாலை விட்டு ரொம்ப தீயாய் அது கொழுந்து விட்டு எரிகின்ற நேரத்தில் அதன் அடி அந்த பாத்திரத்தின் அடியிலே இருக்கக்கூடியவர்கள் பொங்கிக் கொண்டு மேலே வருகிறார்கள். அந்த நெருப்பு கொஞ்சம் அணைகின்ற நேரத்தில் மேலே உள்ளவர்கள் கீழே சென்று விடுகிறார்கள். எங்களுடைய வீடுகளிலே ஆக்குகின்ற சமைக்கின்ற பாத்திரங்களை போன்று நெருப்பு நன்றாக பத்துகின்ற நேரத்திலே மேலே பொங்கி எழுவதை போன்று மேலே வருகிறார்கள். மேலே வருகின்ற நேரத்தில் கீழ் உள்ளவர்கள் மேலாக்கப்படுகிறார்கள், மேலுள்ளவர்கள் கீழாக்கப்படுகிறார்கள், புரட்டி எடுக்கப்படுகிறார்கள், உரியானத்தோடு அதாவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் கட்டுகின்ற சத்தம் இருக்கிறது கழுதைகள் கூக்கிலிடு விடுவதை விட மிகவும் கேவலமானதாக அருவறுப்பானதாக இருக்கிறது. இவர்கள் ஏன் இப்படியான அதாவு செய்யப்படுகிறார்கள்? விபச்சாரம் செய்த ஆண்களும் விபச்சாரம் செய்த பெண்களும் இப்படித்தான் இந்த பாத்திரத்திலே கொதிக்க செய்யப்படுகிறது, இவர்களுக்கு தான் இந்த அதாபு கொடுக்கப்படுகிறது என்று ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண்களுடைய பெண்களுடைய அதாபு இந்த சமூகத்திலிருந்து சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு பல நிகழ்ச்சிகளை நபி அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், அனைத்தையும் சொல்லி காட்டுவதற்கு இந்த மிம்பர் எனக்கு இடம் தராது. நேர இன்மையினால் நான் சுருக்கத்திற்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சர்வ சாதாரணமாக எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய விளைவுகளை அதனுடைய அதாபுகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போதாவது ஒரு நாளைக்கு நாம் மரணித்து மண்ணறைக்கு செல்லுகின்ற நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்திலே கவலைப்படுகின்ற அந்த கவலையினால் எந்த ஒரு விமோசனத்தை அடைந்து கொள்ள முடியாது. எங்களுடைய உடம்பிலே ஆரோக்கியம் சுகம் இருக்கின்ற நேரத்தில் நல்ல பல அமல்கள் செய்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக, உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் வாலிபத்தை தந்திருக்கிறான், உடம்புல நல்ல சக்தியை தந்திருக்கிறான், ஒரு நாளைக்கு நீங்கள் வயோதி நோயாளியாக ஆகுவதற்கு முன்னால் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உடம்புல நல்ல சக்தி இருக்கிற நேரத்துல பரலான தொழுகைகளோடு மட்டுமல்ல, பரலான தொழுகைக்கு முன்னால பின்னால் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் அதிகமாக தொழுவதற்காக எங்கள் உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். தஹஜ்ஜத்துடைய நேரத்துல 3:30 மணிக்கு 4 மணிக்கு கண் விழித்து அழகிய முறையில உதவெடுத்து ஆக குறைந்தது 2 ரக்காத்து தஹஜ்ஜத்து தொழுது கொள்ள வேண்டும். இந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நாளைக்கு ஒரு நாள் நோயாளியாக ஆகிட்டா சிறுநீர் கழிக்க கூட செல்ல முடியாது, மலம் கழிக்க செல்ல முடியாது, காரை துப்புவதற்கு கூட எழுந்து செல்ல முடியாது, இந்த நேரத்தில் சொல்ல முடியவில்லையே என்று கவலைப்படுவதனால் என்ன அர்த்த புஷ்டியான விடயத்தை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். படுத்தாலும் உறக்கம் வராதே, அதுவும் அவனுக்கு பெரும் தொந்தரவாக இருக்குமே, கண் விழித்திருப்பான், வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார்கள், கடும் நோயாளியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு உறக்கமும் வராதே, இப்பொழுது யோசிப்பான், என்னால் சொல்ல முடியவில்லையே. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஓய்வான நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடம்பில் இருக்கின்ற ஆரோக்கியம் எங்களுடைய உடலை விட்டு செல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலும் சுன்னத்தான அமல்களை நிறைவேற்றுவதிலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். இலங்கையுடைய அண்மைக்கால வைத்திய அறிக்கைகளுடைய ஒரு பேருண்மை இந்த சமூகத்திற்கு சொல்லி காட்ட வேண்டும். இலங்கையுடைய வைத்தியர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் சென்ற வாரம். இலங்கை வாழ் முஸ்லீம்களில் 70% நீரிழிவு நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், சர்க்கரை நோய்க்கு சீனி நோய்க்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது புற நாடுகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இது நமது நாட்டு முஸ்லீம்களுடைய நிலைமை. உணவு கட்டுப்பாடு கிடையாது, உணவு கட்டுப்பாடு கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியான நீரிழிவு நோய்க்கு ஆளாக்கப்பட்டால் இது சாதாரண சதவீதம் 70% இந்த ஆண்டில இருக்கின்றது என்றால் இதனுடைய பொறுப்பேறு இன்ஷா அல்லாஹ் இன்னும் 10 ஆண்டுகளில் இது இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்ற நேரத்தில் மனிதன் நோயாளியாக ஆகிவிடுவான், சுறுசுறுப்பாக இயங்க முடியாதவனாக ஆகிவிடுவான், அவனுக்கும் தொந்தரவு, அவனுடைய சமூகத்திற்கும் தொந்தரவு உள்ளவனாக கடைசியிலே மாறிவிடுவான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் எங்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக தருகிறான். அதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் தான் நாம் ஒரு நாள் வயோதிபராக மாறுவதற்கு முன்னால் உடம்புல இருக்கக்கூடிய இந்த வாலிபத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நோய் வருவதற்கு முன்னால் உடல் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வாரம் நமது நாட்டுடைய சுகாதார வாரமாக சுகாதார அமைச்சின் மூலமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு மாநகரில் சில பிரதேசங்கள் டெங்குக்குரிய இடமாக இனம் காணப்பட்டிருக்கிறது. அந்த இனம் காணப்பட்ட பகுதியில் இந்த வாழை தோட்ட பகுதியும் ஒன்றாக இருக்கிறது என்பது ஒரு கசப்பான உண்மை. வீதியோரங்களில் ஆங்காங்கே இருக்கின்ற கடைகளினாலும் பழைய பழைய குப்பைகளினாலும் ஊத்தைகளினாலும் ஆங்காங்கே தேங்கி இருக்கின்ற அசுத்தமான நீர்களினாலும் கொசுக்களும் மலேரியாக்களும் ஒன்று கூடுவதனால் பாதிக்கப்படுவது எங்களுடைய சின்னஞ்சிறு சிறார்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் இதற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். எனவே இந்த சுகாதார வாரத்தை நாங்கள் எங்களுடைய சூழலை, எங்களுடைய வீடு மற்றும் உண்டான சூழல்களை, பாதை ஓரங்களை சுத்தமாக சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இதனால் பாதிக்கப்படுவதற்கு முன்னால் நாங்கள் முற்பாதுகாப்பில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்துக் காட்டி இருக்கின்ற இந்த சுன்னத்தான அமல்களை எங்களுடைய வாழ்க்கையில் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயல்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்கள் பாலித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு நோய் ஷிபாவை, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரில் வாழக்கூடிய அந்த மருகவங்களுக்கு யா அல்லாஹ் ரஹமத் செய்வாயாக. நாங்களும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு பிரிகின்ற நேரத்தில் கலிமா ஷஹாதாவோடு சிரித்த முகத்தோடு உன்னை சந்திக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை பாக்கியங்களை, நல்ல சந்ததியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், புனிதமான தொழுகையை மௌத்தாகின்ற வரைக்கும், உன்னை சந்திக்கின்ற வரைக்கும் விட்டுவிடாமல் தொழக்கூடிய ஈமானியத்தை, ஆசை, ஆர்வத்தை தந்தல்வாயாக. தொழுவதற்கு உன்னை ருக்கூ சுஜூது செய்வதற்கு தடையாக எந்த ஒரு நோயையும் நொம்பலங்களை யா அல்லாஹ் எங்களுக்கு காரணமாக ஆக்கிவிடாது. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய உடம்பில் உள்ள சக்தியை தருவாயாக. முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் தந்தல்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தருவாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆக்ர தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.